الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كانوا وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபிஊன்கள் சபஉஸ்தாபிகீன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்னும் உண்டாகட்டுமாகும். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, எங்களை படைத்த அல்லாஹ் ஒரு நாள் அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எல்லோரும் மேலே இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே எல்லா நிமிடங்களிலும் ஒவ்வொரு செகண்டிலும் அந்த படைத்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அடியே நேர்க்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாக்கி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அழிவே முடிவே இல்லாத ஆக்ராவுடைய வெற்றிக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் இந்த உலகத்திலே அவன் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஹலாலான தொழில் அவசியம், ஹலாலான உழைப்பு அவசியம். அதே போன்று அழிவே முடிவே இல்லாத ஆஹ்ராவுடைய வாழ்க்கையிலே கைசேதப்படாமல் நஷ்டப்படாமல் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் வாரிசுக்காக நாங்கள் மாற வேண்டும் என்றால் எங்களுடைய ஹலாலான உழைப்பு அவசியம். ஹலாலான உழைப்பு இல்லாத போது அல்லாஹ் இந்த உடம்பை நரகத்துக்குரிய உடம்பாக ஆக்கிவிட்டால் எங்களுடைய இறுதி முடிவு கை சேதமான முடிவாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய ஹுத்பாவில் நாம் பார்க்க போவது உழைப்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில சில விஷயங்களை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, விவசாயிகளே, வியாபாரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு நிரப்பியுள்ளார். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே நேரம் இன்னும் சில பொருட்கள் மனிதனுடைய முயற்சியினால் அவன் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும், மற்றவருடைய உழைப்பிலே வாழக்கூடாது. உழைத்து வாழ்வதன் சிறப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழில் சிறிதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே பெரிது, அது இழிவு அல்ல. தொழில் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு, தொழில் செய்யாமல் மற்றவர்களிலே கையேந்துவதுதான் கேவலம். தொழில் செய்வது அது கௌரவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில் செய்கின்ற பலரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவென்றால் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்களிடம் எதையும் யாசிக்க வேண்டாம். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கையில் உங்களது சாட்சை கீழே விழுந்தாலும் இதற்கு கூட மற்றவருடைய உதவியை நாடாமல் வாகனத்திலே இருந்து இறங்கி உங்களுடைய சாட்சியை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். மற்றவருக்கு சுமை கொடுக்க விரும்பாத மார்க்கம் இஸ்லாம். மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பாத மார்க்கம் இஸ்லாம். மற்றவர் எங்களுக்கு அநியாயம் செய்தாலும் அவர்களை மன்னித்து விட சென்ற மார்க்கம் இஸ்லாம். இதுதான் பண்பாடு, இதுதான் மார்க்கம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலே அவர்களுடைய சக்திக்கு ஏற்றால் போல் தொழிலை, அதாவது தொழில்களை அமைத்துக் கொள்கிறார்கள். சிலர் விவசாயம் செய்கின்றார்கள், சிலர் வியாபாரம் செய்கின்றார்கள், இன்னும் சிலர் கைத்தொழில் போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுகின்றார்கள். இதற்கு அப்பால் இன்னும் சிலர் கணக்காளர், பொருளியலாளர், ஆசிரியர்கள், ஒஸ்தாதுமார்கள், இப்படி பலரும் அவருடைய அறிவுக்கு ஏற்ற தரத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகளை, தைரியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு அவர்கள் அவர்களுடைய அல்லாஹ் ஃபளுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று வர்ணிக்கின்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லுகின்ற அந்த தொழிலை செய்து அவர்கள் அவருடைய காலத்தை ஓட்டிச் செல்கின்றார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போதும், நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போதும், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவுலியாக்கள் நல்லடியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதும், எல்லா வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்விலே தொழில் ஒரு அங்கமாக அமைந்திருக்கிறது, தொழில் ஒரு முக்கிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவான இபாதத்துக்கு பின்னால் ஒரு பரவு இருக்கும் என்றால் அது ஹலாலான உழைப்பு என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு தொழில் செய்கிறோம், நாங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறோம், நாங்கள் வயலை வைத்து நெல்லை தூவிட்டு வருகிறோம், இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய விடயங்கள். கயாமத்துடைய நாளையிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு எங்களை சுத்திகரிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய இபாதம். பரந்துக்கு அடுத்த பரந்து என்று சொல்லுவாக அடைவதை சொல்லி வைத்தார்கள். நபிமார்களுடைய வரலாறுகளை திரட்டி பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய சக்திக்கு ஏற்ப பல தொழில்களை செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் இசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் விவசாயிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், விவசாயம் என்ற தொழிலை செய்திருக்கிறார்கள். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பு தொழில் செய்திருக்கிறார்கள். இரும்பை கொண்டு பல பொருட்களை செய்யக்கூடிய ஒரு திறமையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே ஹதீஸ் இரும்பு என்ற சூரத்தை கூட அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எதை எங்களுக்கு கட்டுத்தருகிறது? தொழில் துறவிலே மனிதன் எந்த அளவு முன்னேற முடியுமோ அந்த அளவு முன்னேறலாம். ஹலாலான முறையிலே ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி தான் தேட முடியும் என்றாலும் தேடலாம். ஆனால் சில நிபந்தனை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த தொழில் இபாதத்தை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. அல்லாஹ்வை விட்டு கியாமத்தின் நாளை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. இந்த உலகத்தோடு தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சுருங்கிவிடக் கூடாது. அந்த தொழில் கியாமத்துடைய நாளையிலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி கியாமத்துடைய நாளையிலே நபிமார்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். ஹலாலான தொழில் கியாமத்துடைய நாளையிலே நபிமார்களோடு எங்களை எழுப்பாட்டும். இரண்டு நிபந்தனை, உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்துக்கு முன்னால் அன்று வாழ்ந்த மக்கள் கொடுத்த பட்டம். அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்னதாகவே அன்று வாழ்ந்த இஸ்லாத்தின் விரோதிகள், அன்று ஜாகிரிய காலத்திலே வாழ்ந்தவர்கள் நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நம்பிக்கையாளர், எதையும் உங்களிடத்திலே ஒப்படைக்கலாம், நீங்க உண்மையாளர், உங்களிடத்திலே எதையும் பேசலாம், நீங்கள் பேசுவது உண்மை, நான் உங்களிடத்திலும் எதையும் பேசலாம், நீங்க உண்மையை பாதுகாப்பீர்கள், உண்மைக்கு புறமாக எதையும் நீங்கள் பேச மாட்டீர்கள். இந்த இரண்டும் இருந்தால் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அந்த வியாபாரிகளை, அந்த ஹலாலான உழைப்பை செய்தவர்களை நபிமார்களோடு அல்லாஹ் பாட்டுவான். கண்ணியமானவர்களே, அதை விட வேற என்ன சிறப்பு எங்களுக்கு வேண்டும்? நபிமார்களோடு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுகிறான் என்றால் எங்களுக்கு அதை விட வேற என்ன சிறப்பு வேண்டும்? அந்த அளவு சிறப்பு வாய்ந்த முக்கியமான ஒரு பருவாக இருக்கிறது தொழில். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் சச்சுப்பொருள் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தையல்காராக இருந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையராக இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்க்கும் வியாபாரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில நபிமார்கள், யாகூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். வரலாற்றிலே சான்றுகளை பார்க்க முடிகிறது. இது நபிமார்கள் அவருடைய குடும்பத்தை நடத்திக்கிறதற்கு ஒரு தொழிலை செய்திருக்கிறார். நபிமார்கள் நூறாக நாங்கள் பெற்றுக் கொள்கின்ற பாடம், நபிமார்கள் தொழில் செய்திருக்கிறார்கள், அதே தொழிலை நாங்களும் செய்கிறோம். அந்த தொழிலுடாக அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அடுத்தது கண்மை நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பிரட்டிப்பார். நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு புராயத்திலே தந்தையை தாயை இழந்து விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஹலீமத்து தாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த தாயிடத்திலே பால் குடித்து வளர்கின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே திரு புராயத்திலே ஹலீமா நாயகிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமையாக இருக்க விரும்பவில்லை. அன்னை ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவருடைய பொறுப்பை இருந்த காலப்பகுதியிலே அவர்கள் ஆடுகளை மேய்ப்பதில் ஈடுபட்டு அவர்களுக்கு உதவியாமல் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு புராயத்திலே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பட்ட காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டு சொல்கிறேன் கண்ணியமானவர்களே, அதற்கு பிற்பட்ட காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய தந்தை அபு தாலிப் அவருடைய பொறுப்பு இருக்கின்ற காலங்களிலே வர்த்தகத்தில் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார். அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்படுகின்ற போது இவரை விட வயதிலே மூத்தவர்களை பொறுப்பாக வைத்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை சுப்பேசரா என்று கவனிக்கக்கூடிய தகுமையை சிறு வயதிலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப வயதை அடைகின்ற போது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சீமாட்டி கதிஜா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கண்ணில் ஏற்படுகின்றார்கள். மக்காவிலே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் முஹம்மத். அவர் நம்பிக்கையானவர், அவர் உண்மையாளர். அவர் மூலமாக இந்த முறை சிரியாவுக்கு சென்று அவருடைய தலைமைத்துவத்திலே வியாபாரம் செய்வோம் என்று முடிவெடுத்து அவரினூடாக மைசரா என்ற அந்த அடிமையினூடாக சென்று வியாபாரம் செய்துவிட்டு வருகிறார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு போய் வந்தது மக்காவிலே முதலாவது செய்த வேலை கணக்கு வழக்கை ஒப்படைத்தார். கணக்கு வழக்கை கொண்டு கொடுத்தார்கள். எந்த முறையிலும் பெறாத, எந்த ஆண்டுகளிலும் பெறாத இலாபத்தை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமைத்துவத்திலே சென்று வந்த அந்த சிரியாவுக்கு போய் வந்த வியாபார கூட்டம் பெற்றுக் கொண்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு குராயம் முதல்ல உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது நபிமார்களுடைய வரலாறுகளிலே நாம் பெற வேண்டிய பாடம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய பாடம். அடுத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே திரட்டி பாருங்கள். சஹாபாக்களுடைய வாழ்விலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில சந்தர்ப்பங்களே சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், உழைப்பிலே ஈடுபடாமல் மஸ்ஜிதிலே தங்கி இந்த சிலரை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் உழைக்காமல் இருக்கக்கூடாது, அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று யாரும் இருந்துவிட வேண்டாம். வானம் நாம் நினைப்பதை போன்று தங்கத்தையோ வெள்ளியையோ பொழிவதில்லை, எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய சக்திக்கு ஏற்றால் போல் ஒரு தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்று வாழ்ந்த அவர்களோடு இருந்த சஹாபாக்களை கேவினார்கள். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு அடுத்த நிலையில் நான் அல்லாஹ்வின் அருளை தேடிக்கொள்ள நினைக்கும் நிலையினை, ஜிஹாதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அருளை நான் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் ஆசை இருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். ஜிஹாதுக்கு அடுத்ததை தொழில்களோடு இருக்கின்ற நிலைமையில எனக்கு மையத்து ஜனாதாவாக நான் ஆக்கப்படுவோம், நான் மௌத்தாக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசைப்பட்டார். அது மாத்திரமல்ல, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற அந்த முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செல்கின்ற போது அன்சாரிகள் எல்லாம் உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவாசிகள் நிறையவே உதவி பண்ணினார்கள். ஆனால் அவருடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள இந்த முஹாஜிர்கள் மறுத்தார்கள். எங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய பணம் வேண்டாம், உங்களுடைய காணி வேண்டாம், மதீனாவில் இருக்கின்ற சந்தையை காட்டுங்கள், மதீனாவில் இருக்கின்ற வியாபாரத்தை காட்டுங்கள், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், நாங்கள் பிறர் உழைப்பில் வாழ விரும்பவில்லை, சொந்தமாக உழைத்து வாழப் போகிறோம் என்று அன்று நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் இழந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, காணி பூமி எல்லாம் இழந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, மக்காவில் இருந்த எல்லா சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போகின்ற போது மதீனாவிலே போய் அவர்கள் கேட்கின்ற விடயம் என்ன, உங்களுடைய வீட்டை தாருங்கள், உங்களுடைய காணியை தாருங்கள் என்று கேட்கவில்லை, எங்களுக்கு சந்தையை காட்டுங்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்தை காட்டுங்கள், நிச்சயமாக நாங்கள் தொழில் செய்து கொள்வோம். எனவே இந்த உழைப்பு எந்த அளவு முக்கியத்துவம், ஹிஜ்ரத்து போனாலும் அங்கும் ஒரு தொழில் தேவை என்பதை இஸ்லாம் அளவாக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு வடிவேறிய ஒரு தொழிலாளியுடைய கையை சொல்லவாக அலைவற்றவர்கள் மிக நீண்ட நேரம் பிடித்து முசாபா செய்தார். கையை விடுவதற்கு சொல்லவாக அலைவற்றவருடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. பக்கத்தில் இந்த சகாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்வா, ஏன் இந்த மனிதனுடைய கையை இவ்வளவு நீண்ட நேரம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அருமை நாயகம் சொல்லவாக அலைவசம் அவர் சொன்னார்கள், இவருடைய கை தொழில் செய்து தொழில் செய்து வடுவேறி அடையாளங்கள் தென்படுகிறது. எனவே இதனை பார்த்து சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த விசுவாசி அல்லாஹ் பொறுந்து கொள்வானாக, இவர் தொழில் செய்கின்ற போது மாலையாகின்ற போது இவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உழைப்பாளியின் கையை பிடித்து தொழிலாளிகளை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், தொழிலாளிகளை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். குரல் உழைப்பில் வாழாமல் சொந்தமாக ஒரு தொழில் செய்து வாழக்கூடிய மக்களை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். அது கூலி வேலை செய்து வடிவேறிய ஒரு மனிதராக இருக்கட்டும், வெயிலே போய் நாற்கூலி வேலை செய்வது ஒருவராக இருக்கட்டும். அதனால் தான் சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வேர்வை ஒரு உழைப்பாளி கஷ்டப்படுகின்ற போது வேர்வை சிந்தும், அந்த வேர்வை சிந்தி அந்த வேர்வையை துடைத்து அது காய்வதற்கு முன்னதாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் உடத்தில் நீங்கள் மிகப்பெரிய பாவிகளாக மாறிவிடுவீர்கள். கண்ணியமானவர்களே, சொல்லல்லாஹு அலைஹி அவருடைய வாழ்க்கையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே, நபிமாருடைய வாழ்க்கையிலே நிறையவே முன்மாதிரிகளுக்கு இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, தொழில் துறவு செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை தருகிறார். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நபிமார்களோடு கயாமத்துடைய நாளையே அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கின்றான். அது மாத்திரமல்ல, ஒருவர் உண்ணுகின்ற உணவிலே மிகவும் சிறந்த உணவு, ஒருவன் உண்ணுகின்ற உணவிலே மிகவும் ஏற்றமான உணவு. அடுத்த வீட்டுக்காரர் ஒரு வசதிக்காரர் அவரை எப்போதும் உதவி செய்து கொண்டு இருப்பார், எப்போது நோம்பு வருகின்ற போது கொடுப்பார், மூணு நாலு மாதத்துக்கு சமாளிக்கலாம், அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சொந்தமாக தொழில் செய்ய முடியுமா, இப்படி உழைத்து ஒருவன் உண்ணுவதுதான் ஏற்றமானது, ஹலாலானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அமல் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுவதற்கு இந்த ஒன்று போதும். கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு பெற்றோர்களையும் பொறுப்புதாரிகளையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கின்ற போது உங்களுடைய குழந்தைகளுக்கும் தொழிற்துறவை பழக்குங்கள், அவர்களுக்கும் ஏதாவது காணி பூமிகளை வாகனங்களை தொழிற்துறவுகளை விட்டு விட்டு செல்லுங்கள், வெறும் கையோடு அவர்களை இந்த உலகத்திலே விட்டு விட்டு யார் நீங்களுடைய மௌத்துக்கு பின்னால், நீங்கள் மாணித்து கபருக்கு சென்றதுக்கு பின்னால் இன்னொரு இடத்திலே கையேந்துகின்ற அளவுக்கு உங்களுடைய தொழில் உங்களுடைய மரணத்தோடு நின்று விடாமல் உங்களுடைய பரம்பரையின் தொழிலுக்கு பறக்கிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளின் பெற்றோர்களையும் பார்த்து விழித்து சொன்னார்கள். அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு எதை எடுத்து தரும், அந்த செய்திகள் எல்லாம் எதை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. கண்ணியமானவர்களே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களிலுமே எங்களுக்கு நிறையவே படிப்பில் இருக்கிறது. அந்த படிப்பினை பெற்றுக் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், அது ஒரு படிப்பினை அறுத்துக் கொள்ளாதவர்கள் இந்த உலகத்திலே தோல்வி அடைவார்கள், ஆஹிராவிலும் தோல்வி அடைவார்கள். ஹலாலான உழைப்பு இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒன்று. ஹலாலான உழைப்பு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை வாழ்வதிலும் அர்த்தம் இல்லை. மௌத்தா போனான் அவனுடைய அவனுடைய உடம்பு அது சுவர்க்கத்துக்குரிய உடம்பாக இருக்காதே. ஹராமாக முனையிலே ஒரு மனிதன் உழைத்து உண்வார் என்றால் அந்த மனிதனுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இந்த உலகத்திலே ஒரு இலட்சியத்தோடு வாழக்கூடிய சமுதாயம் நான் ஹலாலாக உழைக்கவில்லை என்றால் இலட்சியம் தவறி போய்விடும். இந்த உலகத்திலே மிருகங்கள் வாழ்வதை போன்றுதான் நாங்கள் வாழ்வோமே தவிர எங்களுக்கு ஒரு இலட்சியம் சுவர்க்கம் கிடைக்காது. அதிலே முடிவே இல்லாத சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே நாங்கள் வயோதிகர்களாக வாழலாம், இந்த உலகத்திலே நாங்கள் 70-80 வயதை தாண்டி வாழலாம், ஆனால் நாங்கள் மூப்பாகிவிட்டாலல்லா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது 33 வயதுடையவர்களாகத்தான் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆன் தஸிம்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் வாலிபராகவே நீங்கள் வயோதிபம் என்பது சுவர்க்கத்திலே கிடையாது. எப்போதும் வாலிபம் தான், 1000 வருடம் சென்றாலும் நீங்கள் வாலிபராகத்தான் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். பெண்களும் அப்படித்தான், 18 வயதுடைய கன்னிகளாகத்தான் சுவர்க்கம் ஆக்கப்பட்டு அந்த பெண்கள் ஆக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். 1000 வருடங்கள் சென்றாலும் 10,000 வருடங்கள் சென்றாலும் அந்த பெண்களுடைய வயது மாறாது. எங்களுடைய உம்மா, எங்களுடைய வாப்பா, எங்களுடைய மூதாதையர்கள் எத்தனை வயதிலே மூத்தானாலும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது அவர்களுக்கு இளமையை கொடுத்தனுப்புகின்றான். எப்போதும் அந்த இளமையிலே சுகண்டி அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டு வாழக்கூடியவர்கள், சுவர்க்கம் தான் தங்குமிடம் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே ஹலாலான தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். நானும் நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் சுவர்க்கத்தை கேட்கிறோம் என்றால் எங்களுடைய தொழில் ஹலாலான முறையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்தன துவாவை கேட்கட்டும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நற்செயல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஹலாலான உழைப்பு மிக முக்கியம். அதே போல துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இந்த ஹலாலான உழைப்பு மிக முக்கியம். முஸ்லிம்களுக்கு ஆயுதம் இல்லை. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் துவா தான். இந்த துவா இந்த ஆயுதத்தை சிதைப்பதற்கு, துவா இந்த ஆயுதத்தை முஸ்லிம்களிடம் என்று கலர்த்தி எடுப்பதற்கு தான். இந்த ஹராமான உணவுகளை கொடுப்பதற்கு, ஹராமான தொழில்களிலே மக்களை ஈடுபடுத்துவதற்கு பலர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்று வட்டி ஓடிய வீட்டுடைய கதவையும் தட்டிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கடைக்கும் அழகான யூனிஃபார்மோடு, அழகான போஸ்டரோடு பலர் சுற்றிக் கொண்டிருப்பார்கள். ஹராமான முறையிலே போயிட்டுவதற்கு பல வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ஹலாலான வழிகள் மறைக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கும் ஹலால் என்று தெரியாது. ஹலால் எது என்று தெரியாது. உணவில் மாத்திரம்தான் ஹலால் ஹராம் பார்க்கிறார்கள். தொழில் துறவிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 10 திருகம் பணத்தை கொடுத்து ஒரு உடுப்பு வாங்குகிறான், அந்த உடுப்பிலே 9 திருகம் ஹலால். அவன் தேவை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்தது, அதிலே ஒன்றுதான் ஹராம். அவனுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று சொல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு டீ கொண்டு வரப்படுகிறது, ஒரு பானம் கொண்டு வரப்படுகிறது, அதிலே ஒரு துளி நஞ்சு விழுந்துவிட்டது அல்லது ஒரு பள்ளி விட்டை விழுந்து விட்டது, அதை நாம் யாராவது குடிப்போமா? நாம் யாராவது குடிப்போமா? குடித்து விட்டால் நாங்கள் சொல்வது ஒரு மடையேறு சொல்வோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதன் முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கபூல் செய்யப்படுவதற்கு. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள ஒரே ஒரு சிறப்பு இந்த துவா தான், இந்த நோன்பு தான், இந்த தொழுகை தான், இந்த அழுகை தான், இந்த விக்ரு தான், இந்த குர்ஆன் திலாவத் தான். இதை தவிர வேற எந்த ஆயுதமும் முஸ்லிம்களுக்கு இல்லை. இதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நாங்கள் உதவி தர வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இதை சிதைப்பதற்கு ஹராமான உழைப்பு வந்துவிட்டால், ஹராமாக ஒரு மனிதன் பொருள் திரட்டி விட்டால் குர்ஆன் ஓத மாட்டான், பள்ளிக்கு வர முடியாது, மனம் இடம் கொடுக்காது, முசீபத். நல்லதை செய்வதற்கு அல்லாஹ் இடம் கொடுக்க மாட்டான். துன்யாவுடைய அம்மாரை தலையிலே போட்டு விடுவார். துன்யாதான் சிந்தனை. இரவிலே படுப்பார், காலையில எத்தனை செக் ஓட்டணும், நாளைக்கு எவ்வளவு தோடணும். இந்த துனியாவை அடைவது மாத்திரம்தான் நோக்கம். துனியாவுல பட்டம் பதவி அடைவது, துனியாவுல சிறப்பு அடைவது, துனியாவுல பல 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 பட்டங்களை பெறுவதுதான் நோக்கமாக இருக்கும். ஆஹ்ரா அவருடைய சிந்தனையில வராது. ஆஹ்ரா அந்த சிந்தனையில வராது. இந்த தொழிலினுடைய அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துற, அது வராது. கண்ணியமானவர்களே, எனவே எங்கள் தவுள ஒரே ஒரு சிறப்பு அந்த துவா. இந்த துவா அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா கபூலாக்கப்படுவதற்கு ஹலாலான உழைப்பு மிக முக்கியம். அடுத்து ஹராமான முறையில் திரடினால் அந்த தொழில பரக்கத்து இருக்க, திடீர்னு வரும், திடீர்னு போகும். 10 ரூபா லொத்தரத்துடன் நிறைய பேர் வாகனம் எடுத்திருப்பாங்க. அந்த வாகனம் நிலைக்கு இருக்குதா இல்லை? துரதிஷ்டவசமாக முஸ்லீம்களும் அந்த ஹராமத்திலே மூழ்கியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை எனக்கு விழும் எனக்கு விழும் என்று துன்பத்திலே போட்டுவிட்டு ஒருவர் மட்டும் சந்தோஷத்திலே இருப்பது, 1000 உள்ளங்களை உடைத்து விட்டு ஒருவர் வாகனம் ஓடுவது, அந்த 1000 பேருடைய வதுவா அந்த மனிதனை நல்லா வாழ விடாது, அந்த வாகனத்தை நிலைத்திருக்க விடாது. எனவே கண்ணியமானவர்களை இதை சொல்ல வருகிறேன் என்றால், ஹராமான உழைப்பு நிலைத்திருக்காது. அது நிரந்தரமானதல்ல. அது வேகமாக வந்ததை போன்று வேகமாக சென்றுவிடும். அடுத்து கண்ணியமானவர்களே, ஹராமான உழைப்பு இந்த உள்ளவிலே, ஹராமான உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவருடைய உள்ளமும் சைத்தானும் கெட்ட விஷயங்களை தான் செய்ய தோன்றும். ஹலால் போனால்தான் ஹலால் வெளிவரும். நல்ல விஷயம் போனாத்தான் நல்ல விஷயம் வெளிவரும். வாப்பா உமா தொழுதா நோம்பு பிடிச்சா தான் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை பேசுவார்கள். வாப்பா உமா ஹராம் செய்தால், வாப்பா உமா
கெட்டவழியில போனால், வாப்பா மதுபானம் குடித்தால் அந்த வாப்பாவுடைய வாயால பிள்ளைக்கு வரக்கூடிய வார்த்தை சாலிஹான நல்ல வார்த்தையா இருக்காது, அருவறுப்பால யாருமே கேட்க முடியாத வார்த்தையாகத்தான் இருக்கும்.
கண்ணியமானவர்களே, எனவே ஹலால் உள்ளே சென்றால் தான் ஹலால் நல்லது வெளிவரும். ஹராமான உழைப்பினூடாக ஹராத்தை தான் வெளிப்படுத்த முடியும், கெட்ட செயல் தான் வெளிப்படும். அடுத்து ஹராத்தால் வளர்ந்த உடம்பு அது துவர்க்கம் போகாது, அது நரகத்துக்குரியது. அதே போன்று ஹராமான முறையில் ஒரு மனிதன் உழைத்தால் இந்த உலகத்திலும் அவருக்கு ஒரு நிம்மதி இல்லை, அழிவே முடிவ இல்லாத ஆசுராவிடம் அல்லா பயங்கரமான தண்டனை அவங்க கொடுப்பான். இது தொழிற்துறவுகளிலே ஒரு மனிதன் ஹராமான முறையை பொருளித்து விட்ட போதும் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். இன்னும் ஒரு யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழில் துறவு செய்கின்ற போது நஷ்டங்கள் வருகின்ற போது மாத்திரம் அல்லாஹ்வை ஏற்படுத்தக்கூடாது. எங்களுக்கு அந்நிய மக்களால் சோதனை வருகின்ற போது மாத்திரம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவராக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏதோ அவஸ்தாவைக்கு தேவைக்கு நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கின்றவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அழைக்கின்ற நல்லடியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மனிதருடைய நன்றி கண்ட தனத்தை அல்லா சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மனிதருக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் எங்களையான அழைக்கிறான். சொல்ல வந்து விட்டது, வியாபாரம் செய்து வியாபாரத்தில் வசூ வந்து விட்டது, இனி வியாபாரத்தில் முன்னேறேடா என்ற கட்டம் வந்து விட்டது, அதற்கு பின்னால் தான் என்ன செய்கிறான், இரண்டு சக்கால் சுண்ண சொல்லி விட்டு அல்லாஹ் ஒரு சிலை கையெழுத்துகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அடியாக ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்றுதலை அல்லாஹ்வையும் அறிந்தவன். அல்லாஹ் என்ன செய்வான், தும்மைரா ஃபவ்வல்நாஹு நிஅமா, அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மனிதருக்கு அந்த சோதனையை நீக்கி அருளை கொடுப்பான். நிஅமத்தம் மின்னா, அல்லாஹ் அருளை கொடுப்பான், இழந்த தொழிலை அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்ததுக்கு பின்னால் நன்றி கெட்டு இந்த அறியாமல் வார்த்தையை சொல்லுவான், அதையும் அல்லாஹ் சொல்கிறான், நான் செஞ்சு கொண்ட வேலை இது அல்லாஹ்வை கேட்டு அல்லாஹ் சோதனை நீக்கி எனக்கு நல்ல நிலைமைக்கு மாத்தல்ல, இது எங்க பிறந்தால செஞ்சது, ஏங்க சாணியை பேங்கிற வீடு வச்சு நான் முன்னேறினது என்று மனிதன் சொல்ல முற்படுவான் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இது சோதனை, அந்நிய மக்களால் சோதிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு சோதனை. செய்ததெல்லாம் செய்துவிட்டு சோதனை எல்லாம் நீக்கியதுக்கு பின்னால் நாங்கள் செய்தது, எங்களுக்கு செய்த அரசியல்வாதிகளால் செய்தது, இந்த கட்சிக்காரரால் செய்தது, இந்த மினிஸ்டரால் செய்தது என்று யாராவது சொன்னால் இந்த சோதனை போதும் ஏனைய சோதனை வருவதற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சோதனை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், இந்த சோதனையை வழங்கிக் கொள்ளாத மக்கள் அநேகமானவர்கள் எங்கள் குருவானவை சொல்கிறார், இன்னும் வழங்கிக் கொள்ளாத மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சமூகத்திலே. எனவே யாரும் இப்படியான வார்த்தைகளை பாவிக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய சோதனைகள் எண்ணில் அடங்காமல் இறங்கும். நவூது பில்லா, அல்லாஹ் எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய சமுதாயம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ எல்லா இடத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, தொழில் துறவு செய்யக்கூடியவர்கள் அடிப்படைகள் அவருடைய சட்ட திட்டங்களை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வார்கள், சந்தைக்கு செல்வார்கள், ஒரு சாட்டை ஒரு கம்போடு செல்வார்கள், சொல்லுவார்கள், வியாபாரத்திலே அறிவில்லாதவர்கள், வியாபாரத்திலே ஓரளவு வியாபாரத்திலே அறிவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எங்களுடைய சந்தையிலே வியாபாரம் செய்ய வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துவிட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சாட்டையால் அடிப்பார்கள். அடித்துவிட்டு சொல்வார்கள், சில வேளை நீங்க விரும்பியோ விரும்பாமலோ வட்டியை உண்ண வேண்டிய நிலை ஏற்படும், வட்டி உண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. கண்ணியமானவர்களே, வட்டி உண்டால் அல்லாஹ் எங்களை அழிவே முடிவே இல்லாத ஆசராவுடைய வாழ்விலே சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த இலட்சியம் தவறி போய்விடும். நீங்கள் செய்த வியாபாரம் விளக்கம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல், வியாபாரத்துடைய கற்றல் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் தொழில் செலவு செய்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான், அதனூடாக அந்த அறிவு இல்லாத போது செய்கின்ற போது சில வேறு ஹராத்தை கலக்க செய்வான்.
கண்ணியமானவர்களே, நாங்கள் போட்டது 3 கோடி என்று வைத்துக் கொள்வோம், 1000 ரூபாய் தான் ஹராம் வருகிறது, 3 கோடியுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நவுதுபில்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலும் கண்ணியமானவர்களே, அடுத்த விஷயம், எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இன்சூரன்ஸ் சொல்லிக்கு 2 இன்சூரன்ஸ். முதலாவது ஜகாத், வருஷப்படி அந்த பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுத்துருங்க, அல்லாஹ் அந்த வருஷம் ஃபுல்லா அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு தேவையா, சதக்கா கூறுங்க. ஒவ்வொரு நாள் அந்த மலக்கு இந்த உலகத்தை கிறங்கி சொல்றாரு, யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமாகி குடியாலாம். வியாபாரம் போறதுக்கு முன்னால் ஒரு சதக்காவோடு போறாரு, வரும்போது பேக்கில் இறங்கி லாபத்தோடு வராரு. சதக்கா இல்லாம போறாரு, வெறும் பேக்க தூக்கிட்டு வராரு, முகத்துல சீனத்தில் மனைவியோட தலைக்கிழக பேசுகிறாரு, முசீபத்து முகத்துல வெளிப்படுது. கண்ணியமானவர்களே, ஏன் காரணம்? சதக்கா இல்லை. அல்லாஹ் சொல்ற அந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு நான் பண்ணல, இதை விட பெரிய பாதுகாப்பு உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த பாதுகாப்பை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடும்போது செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள போகிறது போது இதைத்தான் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்கின்ற போது அல்லாஹ் அந்த வாளுக்கு அந்த கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை. அது அவருடைய ஈமானுடைய பலம். எனவே கண்ணியமானவர்களே, இதனுடைய அறிவு, இந்த உழைப்புடைய முக்கியத்துவம், இவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைகளுக்கு பாதுகாப்பாக வருடமுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும், அதாவது சதக்காக்களை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை அழகான பூமியாக வைத்திருப்பார். அல்லாஹ் சொல்கிறான், பூமியை அல்லாஹ் அழகான உங்களுக்கு ஏற்றால் போல் படைத்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துக்கு போய் வரலாம்? வெளிநாட்டுக்கு போகலாம், கடல் கடந்த நாடுகளுக்கும் போகலாம், கப்பலிலும் போகலாம், பறந்தும் போகலாம். எவ்வளவு அழகான அல்லாஹ் வசதியை வைத்திருக்கிறான். அதுல சென்று பல கோணங்களுக்கு சென்று, பல கோணங்களுக்கு சென்று உங்களுக்கு ஆன்மானதை தேடிக்கொள்ளுங்க. வெளிநாட்டுக்கு போயும் தொழில் செய்யலாம், கடலுக்கு போயும் தொழில் செய்யலாம், இஸ்லாம் தொழில் தருகிறது. இரவிலும் தொழில் செய்யலாம், பகலிலும் தொழில் செய்யலாம், தடை இல்லை. ஹலாலான முறையில பொருள் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தூரமாக்காத வியாபாரமாக இருக்க வேண்டும். எல்லாம் செல்லதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், வேண்டிய இடத்துக்கு போய் பிசினஸ் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், ஆகுமான முறையில் பொருள் திரட்டலாம், ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள் வசதி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்போகிறோம். அல்லாஹ் எங்களை கொண்டு வரப்போகிறான். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அளவுள்ள யாரும் மோசடி செய்யக்கூடாது. சில மனிதர்கள் சிலர்களை கண்டா சொல்வார்கள், இவருக்கு இன்ன விலை, இவருக்கு இன்ன விலை சொல்வார்கள். அந்த வியாபாரி போலியான போலித்தன்மை என்பதற்கு இந்த பேச்சு மாத்திரம் போதும். வியாபாரத்திலே பாகுபாடு இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்கு ஒரு விலை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு விலை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தராதரமான நடுநிலையானது இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான், அளவு நெருவிலே மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான். அவர்கள் எப்படிப்பட்டவன் சொல்கிறான், அவர்கள் யாருக்கையாவது அளந்தெடுத்தால் கூட்டி சமனாக நஷ்டப்படாம வாங்கிக் கொள்வார்கள். இதுல கழிவெல்லாம் போகும் என்று சொல்லி கொஞ்சம் கூடுதலா வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இதே வியாபாரிகள், இதே பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்கள் அங்கிருந்து ஓசலா கொண்டு வந்ததுக்கு பின்னால் சில்லறை வியாபாரம் பண்ணிருந்த போது நிறுத்தி அலந்து கொடுத்தால் மக்களை நஷ்டப்படுத்தி விடுவார்கள், குறைத்து கொடுத்து விடுவார்கள். மகத்தான ஒரு நாளில் இவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வர மாட்டோம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு வியாபாரிகளும் அந்த வியாபாரிக்கு பின்னால் இருந்து கொள்வரவு செய்த எல்லோரும் கயாமத்தினால் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் பதில் சொல்வதற்கு ஏற்றால் போன்ற உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. வியாபாரம் இலங்கை முஸ்லீம்களின் வாழ்வு ஒரு பின்னிப்பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இலங்கை தீபகப்பத்தில் இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு, இஸ்லாம் இந்த நாட்டிலே பரவுவதற்கு வியாபாரம் முக்கிய காரணமாக இருக்கிறது. அன்று அவர்கள் வந்து அந்த அரபிகளிடத்தில் இருந்த நேர்மை, நியாயம், உண்மை இவைகள் தான் அன்று இஸ்லாத்தை வளர்த்துவதற்கு காரணமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய பொருட்கள் வாங்கல் வியாபாரம் எல்லாம் மக்களுடைய மனதை உடைக்கின்ற வகையிலே முனாபித்தனமான முறையிலே செக்குகளை போடுகின்றார்கள். பணம் போடுவதில்லை, வெறும் கடதாசியாக 2 லட்சம் நாளைக்கு போட வேண்டிய ஒரு கடதாசி இன்று கொடுக்கிறார்கள். நாளை போட்டால் 2 லட்சம் இல்லை, அது கடதாசியாக தான் போகிறது. இந்த பொய் இருக்கக்கூடாது. எங்களுடைய பண்பாடை மற்ற மக்களுக்கு காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகிலும் 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 160 கோடி மக்கள் முஸ்லிம்கள், மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லிம் இல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், கபரை தெரியாதவர்கள், நரகத்தை தெரியாதவர்கள், சூரத்தை தெரியாதவர்கள். நானும் நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? எங்களுடைய பண்பாடை காட்டிருக்கிறோமா? எங்களுடைய தொழில் துறவுகளிலே முன்மாதிரியை காட்டிருக்கிறோமா? எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய குணங்கள் இந்த சமூகத்திலே அபூஜர்களை தான் உருவாக்கியிருக்கிறதே தவிர அபூசாரிகள் உருவாக்கவில்லை. நாங்கள் எதிர்பார்க்கின்ற அபூசாரிகள் உருவாக்கவில்லை. அபூதாலி இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் இஸ்லாத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருந்தால், அன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தால், ஆனால் இன்று நானும் நீங்களும் எங்களுடைய பண்பாடுகள் அபூஜகளை உருவாக்கி இருக்கும் என்றால் நாங்கள் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, எனவே ஹலாலான அந்த உழைப்பு மிக முக்கியமானது. இந்த ஹலாலான உழைப்பினூடாக சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக, சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு எங்கள் தொழிலை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம் உம்மத்தை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார கூடத்திலே எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உழைப்புகளை முழுக்க முழுக்க ஹலாலான உழைப்பாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடம்புகள்ல ஹராம் இருந்தால் அதை அப்புறப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அதை நீக்கிடுவாயா? யா அல்லாஹ், எங்களுடைய உடம்புகளை சுவரத்துக்கு தகுதியான உடம்பாக ஆக்கிடுவாயா? சுவரத்து தகுதியான உணவுகளை உட்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயா? யா அல்லாஹ், இந்த துவாவை உன் தனித்தில் கிருபையை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஃபிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.